நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்னைக்கு நிறைய விவசாயிகள் மற்ற பயிர்கள் சாகுபடி செய்யறதை விட்டுட்டு தங்களுடைய நிலங்களை தென்னந்தோப்புகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இளநீர்களுக்கு ஓரளவுக்கு விலை கிடச்சிட்டு இருந்தாலும் தேங்காய்களுக்கும் கொப்பரைகளுக்கும் சமீப காலம் வரைக்கும் விலை ரொம்ப குறைவாக தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ அந்த நிலைமை ஓரளவுக்கு சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தென்னந்தோப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால தென்னந்தோப்புகள்லேருந்து கிடைக்கிற வருமானம் எப்படி இருக்கும், இந்த வருமானம் நிலையாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், எந்த முறையில் சாகுபடி செய்யணும், இந்த விவரங்கள்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வாசனை பயிர்கள் மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் பி. பரமகுரு அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
அன்பார்ந்த உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து பரமகுரு, பேராசிரியர், மனமுட்டு மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். தென்னை சாகுபடியை பத்தி ஒரு முன்னோட்டமா ஒரு சில கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லலாங்கிறதுக்காக கம்யூனிட்டி ரேடியோ மூலமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 120 கோடி தாண்டி விட்டது. இவ்வளவு பேருக்கும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு நம்மளுடைய இந்திய அரசுக்கும் இந்திய விவசாயிகளுக்கும் இருக்குது. அதில் வந்து தென்னை வந்து மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ உலகளவில் பார்த்திங்கன்னா 4 நாட்டில் தான் தென்னை அதிக அளவில் பயிரிடுறாங்க. முக்கியமாக இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, கொழும்பு, இந்த 4 நாடுகளில் தான் அதிக அளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உலக அளவில் தென்னை பரப்பளவில் 3வது இடத்துல இருந்தால் கூட உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. ஆகக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் இல்லைன்னா தென்னந்தோப்புகளில் நல்ல காய்ப்புத்திறன் நன்றாக இருக்கிறது. இப்போ இந்த 4 நாடுகள்லையும் சேர்த்து பார்த்திங்கன்னா உலக தென்னை சாகுபடி பரப்பில் கிட்டத்தட்ட 3/4 பங்கு, அதாவது 75% இந்த 4 நாட்டிலே தான் இருக்குது. இது உலகளவில் உள்ள ஒரு புள்ளி விவரம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், இந்த 4 தென் மாநிலங்களில் மட்டும் 90% தென்னை சாகுபடி பரப்பு நமக்கு இருக்குது. இதிலிருந்து கிட்டத்தட்ட 93% தேங்காய் உற்பத்தி காணப்படுகிறது. இந்த 4 மாநிலங்களில் அதிக அளவில் இந்த தென்னை மரங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த தென்னை மரங்களை ஏன் சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2-3 வகையான பயன்பாட்டுக்காக தான் மிக முக்கியமாக இந்த தென்னை மரங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. ஒன்று வந்து நம்ம வந்து சட்னிக்காயின்னு சொல்கிறோம், சட்னிக்காய் அல்லது கோயிலுக்கு உடைக்கிறதுக்காக உண்டான காய். 2வது வந்து கொப்பரை தேங்காய், கொப்பரை தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்காக அதிக அளவில் பயன்படுகிறது. 3வது இப்போ நல்ல முறையில் பயன்பட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிறது வந்து இளநீர். இளநீர் வந்து ஒரு மிக முக்கியமான அருமருந்து, அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இளநீர் தான் மிக முக்கியமான மருந்து. இந்த மாதிரி இப்போ கத்திரி வெயில் ஆரம்பித்த சூழ்நிலையிலையும் இளநீர் அதிகமாக குடிக்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதனால் இன்றைய இளைஞர்களும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களும் எல்லாருமே மற்றது வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீர், விவசாய பொருளாகிய இளநீரை வாங்கி அதிக அளவில் குடிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்தினுடைய கருத்து. 26 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் தென்னை வந்து அதிக அளவில் சாகுபடி பண்ணப்படுகிறது. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 4.9 லட்சம் ஹெக்டரில் தென்னை தமிழ்நாட்டில் பயிரிடப்படுகிறது. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சாகுபடி பரப்பில் கிட்டத்தட்ட 47% ஏன் இந்த தென்னை தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, சாகுபடி செய்யப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தட்பவெப்ப சூழல் வந்து தென்னை மரங்கள் சாகுபடிக்கு மிக மிக உகந்ததாக இருக்கிறது. கேரளாலேயும் நல்ல சூழ்நிலை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நல்ல சூழ்நிலை இருக்குது. கேரளாவில் உள்ளதை விட தமிழ்நாட்டில் என்ன நமக்கு நன்மைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாயிகள் தென்னையை வந்து தோப்பாக சாகுபடி செய்கிறார்கள். தனித்தனி மரமாக சாகுபடி பண்ணுறதில்ல. நம்மள்கிட்ட கூட ஒரு பழமொழி இருக்குது, தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாவில் அதிகமாக தனித்தனி மரங்களாக இருக்குது. நாம் வந்து தென்னை மரங்களை தோப்பாக பயிரிடுறதுனால முறையான பராமரிப்பும் தண்ணீர் பாய்ச்சுதலும் உரமிடுதலும் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் விளைச்சல் வந்து இந்தியாவிலேயே அதிக அளவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களில் தென்னை பயிரிடப்படுகிறது. முக்கியமாக கோயம்புத்தூர், திருப்பூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, வேலூர், தேனி, சேலம், திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தென்னை அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த மாவட்டங்களில் 10,000 ஹெக்டேர் முதல் 80,000 ஹெக்டேர்கள் வரையில் தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது. இதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காய்ப்பு திறன், அதாவது நம்ம இங்கிலீஷில் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், இந்த காய்ப்பு திறனில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 1985 வருடத்தில் 1,945 மில்லியன் காய்களாக இருந்த தேங்காய் உற்பத்தி இப்போ கிட்டத்தட்ட 58,942 மில்லியன் காய்களாக அதிகரித்து இப்போ தேங்காய் உற்பத்தியில் கேரளாவை விட தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. முக்கியமாக தென்னை சாகுபடி மற்றும் தென்னைசார் தொழில்நுட்பங்கள் தமிழ்நாடு மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன், நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, நம்ம விவசாயிகளும் கேட்குறாங்க, நம்ம வந்து முத முதல்ல விவசாயிகள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நெல் தான் போட்டுட்ருந்தோம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வசதி இருந்தது, ஆள் இருந்தது, பராமரிப்பு இருந்தது, அதனால் அதிகமான உணவு தேவை நமக்கு இருந்தது. அப்போ வந்து நெல் போட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாற்று பயிர்களில் போடும்போது இது வந்து ஒரு பல்லாண்டு பயிர், அதாவது இங்கிலீஷில் பெரணியல்னு சொல்லுவாங்க. இந்த பல்லாண்டு பயிர் போடுறதுனால சில நன்மைகள் நமக்கு இருக்குது. தண்ணி குறைவாக தேவைப்படும், கொஞ்சம் திருடு போகிறது மற்ற பிரச்சனைகள்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த தென்னையை நாம் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாவட்டங்களில், முக்கியமாக மேற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள்லேயும் கிழக்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள்லேயும் அதிகமாக தென்னையை சாகுபடி பண்ணிட்டு வர்றாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் அதிக அளவில் இந்த தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த கர்நாடகாவில் முக்கியமாக என்னென்னா, தென்னையில் நான் ஏற்கனவே சொன்ன மூணு வகையான பயன்பாடு, சட்னிக்காய், கொப்பரை தேங்காய், அடுத்தது இளநி, இந்த பயன்பாடுகள் சொன்னேன். கர்நாடகாவில் முக்கியமாக உலர்த்தப்பட்ட தேங்காய் தூள், இப்போ வெளிநாட்டில் போய் நம்ம இந்தியர்கள் அதிக அளவில் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க என்ன தான் வெளிநாட்டுக்கு போனாலும் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறாது இல்லையா. இதே மாதிரி சாம்பார் வைக்கணும், அது தேங்காய் போட்டு சாம்பார் வைக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உலர்த்தப்பட்ட தேங்காய் தூள் உற்பத்தி அதிக அளவு செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மத்தூர் அப்படிங்கிற ஊரில் இந்தியாவின் மிகப்பெரிய உலர்த்தப்பட்ட தேங்காய் தூள் இருக்குது. மேலும் மத்தூரில் மிகப்பெரிய இளநீர் சந்தை உள்ளது. அதாவது புட்டிகளில் அடைக்கப்பட்ட இளநீர் பானை உற்பத்தி இந்தியாவிலேயே முதல் முதலாக கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மத்தூரில் அதிக அளவில் 1999 தொடங்கப்பட்டு அது நல்ல முறையில் பயன்பட்டு வருகிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கி இளநீர் வந்து ஒரு மிக மிக முக்கியமான மிகச்சிறந்த அருமருந்து. அருமருந்துன்னு சொன்னோம்னா, நம்ம நம்மளுடைய நோய்க்கு வந்து ஒரு பெரிய நிவாரணி. சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க, வாதம், கபம், பித்தம்னு, இந்த மூணு, அதாவது மிகினும் குறையினும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஒன்று கூடவும் குறையாது, இன்னொன்று குறையவும் கூடாது. அப்படி நம்ம சமநிலைப்பட்டு நம்மளுடைய இதை கொண்டு வர்றதுக்கு இந்த இளநீர் மிக மிக அதிக அளவில் பயன்படுது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், நம்ம பல வகையான நோக்கத்துக்கு இந்த தென்னையை சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தென்னை சாகுபடி உலகளவில் எப்படி நிலவரத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிக அளவில் பண்ண முடியுது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமாக இந்த நெட்டை ரகங்கள் அப்படிங்கிற ரகங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. மேற்கு கடற்கரையோர நெட்டை, வெஸ்ட் கோஸ்ட் டால்னு இங்கிலீஷில் பேர், மேற்கு கடற்கரை நெட்டை மற்றும் கிழக்கு கடற்கரை நெட்டை, ஈஸ்ட் கோஸ்ட் டால் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெண்டு கடற்கரை ஓரமாகவும் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரகங்கள் நமக்கு வந்து நெட்டை ரகங்களாக நாம் வந்து கண்டறிந்திருக்கிறோம். இந்த நெட்டை ரகங்களில் என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நெட்டை ரகங்கள் கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள். மேலும் இந்த நெட்டை ரகங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக காய்ப்புக்கு வந்தாலும், அதாவது கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம். நிதானமாக காய்ப்புக்கு வந்தாலும் இந்த நெட்டை ரகங்கள் வந்து 60-70 வருடங்கள் கூட நமக்கு மகசூல் கொடுத்து கொண்டே இருக்கும். அதிகமான பூச்சி நோய் தாக்காது. இது வந்து கொஞ்சம் நாட்டு ரகங்கள்னு சொல்கிறது. அதாவது காய் எண்ணிக்கை ஓரளவுக்கு நிதானமாக இருந்தால் கூட நமக்கு இது வந்து ஓரளவுக்கு தண்ணி வசதி இல்லாத இடங்களில் மழை இல்லாமல் போயிடும், வறட்சி ஏற்படும் அப்படிங்கிறக்கூடிய இடங்களில் நாம் வந்து நெட்டை ரகங்களை சாகுபடி பண்ணலாம். இந்த நெட்டை ரகங்கள் கொப்பரைக்கு மிக உகந்த ரகங்கள். எண்ணெய் எடுப்பதற்கு கொப்பரை தேங்காய்க்கும் மேலும் சட்னிக்கும் நாம் வந்து பயன்படுத்தலாம். இன்னொரு ரகங்கள் பார்த்திங்கன்னா குட்டை ரகங்கள். நெட்டைக்கு எதிர்ப்பு தான் குட்டை தான். இந்த குட்டை ரகங்கள் வந்து அதிகமாக இளநீருக்கு தான் பயன்படுகிறது. குட்டை ரகங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக சவுகாட்டு ஆரஞ்சு டுவார்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சவுகாட்டு ஆரஞ்சு குட்டை, மலையன் எல்லோ டுவார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் MYD, MGD சொல்கிறோம், மலையன் கிரீன் டுவார்ஃப், மலையன் பச்சை குட்டை. இந்த மாதிரி பல குட்டை ரகங்கள் இருக்குது. இந்த குட்டை ரகங்கள் அனைத்துமே இளநீருக்கு மிக மிக உகந்த ரகங்கள். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த சவுகாட்டு ஆரஞ்சு டுவார்ஃப், சவுகாட்டு ஆரஞ்சு குட்டையை கல்பஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பேரில் நாம் வந்து இந்த ரகமாக வெளிவிட்டிருக்கிறோம். மேலும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு குட்டை ரகம் வந்து கங்கபந்தம். இந்த கங்கபந்தம்ங்கிற ரகமும் நமக்கு வந்து இளநீக்கு மிகச்சிறந்த ரகமாக நாம் வந்து தேர்வு செஞ்சுருக்கிறோம். இந்த ரகங்கள், அதாவது இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஒரு பல்லாண்டு பயிர். இந்த பல்லாண்டு பயிரில் நாம் ரகங்கள் தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியம். இந்த ரகங்களை நாம் வந்து தேர்வு செய்கிறதுல ஏதாவது சிறு தவறோ இல்லைன்னா ஒரு சிறு புரட்சியோ ஏற்பட்டுட்டதென்றால் நம்ம வந்து ஒரு 10 வருஷம் கழித்து இது காய்ப்புக்கு வரும்போது நம்மால் இதை வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பல்லாண்டு பயிர். நட்டுனா நமக்கு 50-60 வருடத்திற்கு அது மகசூல் கொடுத்து கொண்டே இருக்கும். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஊர்களில். அதை மாதிரி நீங்கள் வந்து ரகங்களை மாற்றி சரியான ரகங்களை நீங்கள் தேர்வு செய்யலைன்னா பின்னாடி உங்களுக்கு அது வந்து பிரச்சனையாக இருக்கும். அதனால் நாம் என்ன பரிந்துரை செய்கிறோம்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு தென்னந்தோப்புலையும் நாம் வந்து எப்படி பரிந்துரை செய்கிறோம்னா, இந்த மூணையும் கலந்து நட சொல்லி சொல்கிறோம். அதாவது எப்படின்னா, நெட்டை ரகங்கள், குட்டை ரகங்கள், மேலும் கலப்பின ரகங்கள். இப்போ நம்ம நெட்டை ரகங்களையும் பார்த்தோம், குட்டை ரகங்களையும் பார்த்தோம். இது தவிர கலப்பின ரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகங்கள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு என்ன பரிந்துரை செய்கிறோம்னா, 25% குட்டை ரகங்களாகவும், நெட்டை ரகம் 50%, வீரிய ஒட்டு ரகம் 25%, இந்த மூணையும் கலந்து நடும்போது நம்மளுக்கு என்ன அதில் நன்மை கிடைக்குதுன்னா, எப்போ நமக்கு தேவையோ நெட்டை ரகங்கள் ஒரு பர்பஸுக்கு கொடுக்கலாம், ஒரு நோக்கத்துக்கு, குட்டை ரகங்கள் ஒரு நோக்கத்துக்கு கொடுக்கலாம், கலப்பின ரகங்கள் இல்லைனா வீரிய ஒட்டு ரகங்கள் நமக்கு காய்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த மூணையும் நம்ம ஒரு தோப்பில் கலந்து வச்சுருக்கும் போது நமக்கு வந்து வருடம் பூரா விலை ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நம்ம வேறு வேறு நோக்கத்துக்காக அந்த பயிரை பயிரிடுறதுனால நமக்கு நல்ல முறையில் இது வந்து லாபகரமாக, அதாவது பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நல்ல விதமாக நடத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நம்ம புதிய தோப்புகளை அமைக்கும் போது அமைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 50% நெட்டை ரகங்களும், 25% வீரிய ஒட்டு ரகங்களும், 25% குட்டை ரகங்களும் நம்ம அமைச்சோம்னா அந்த தோப்புகள் நல்ல ஒரு சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தோப்புகளாக நமக்கு இருக்கும். இதில் வந்து நான் நெட்டை ரகங்களை பற்றி சொன்னேன், குட்டை ரகங்களை பற்றி சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வீரிய ஒட்டு ரகங்கள். இந்த வீரிய ஒட்டு ரகங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெட்டையவும் குட்டையவும் கிராஸ் பண்ணி, அதாவது குட்டை மரத்திலிருந்து மகரந்தத்தை எடுத்து நெட்டை மரத்தில் போட்டு அதிலிருந்து எடுக்கக்கூடிய கன்றுகள் தான் வீரிய ஒட்டு ரகங்கள். இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் நாம் ஏன் பயிர் செய்யணும்னா, கிட்டத்தட்ட ஒரு நெட்டை ரகங்களில் 60-80 காய் ஒரு வருடத்திற்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீரிய ஒட்டு ரகங்களில் கிட்டத்தட்ட 120 காயிலிருந்து 150 காய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து காயினுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதுனால நாம் வந்து இந்த வீரிய ஒட்டு ரகங்களை விவசாயிகள் பயிரிடுறதுக்கு பரிந்துரை செய்கிறோம். இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் தமிழ்நாட்டில் வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் வேப்பங்குளம் அப்படின்னு ஒரு சிறிய கிராமம் இருக்குது. அந்த ஊரில் வந்து தென்னை ஆராய்ச்சி நிலையம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைச்சிருக்காங்க. அந்த ஊரில் இந்த ஒட்டு ரகங்கள் உற்பத்தி செய்கிறாங்க. இந்த ஒட்டு ரகங்களில் வேப்பங்குளம் ஹைப்ரிட் கோகனட், அதாவது வேப்பங்குளம் வீரிய ஒட்டு ரக தென்னை 2, வேப்பங்குளம் வீரிய ஒட்டு ரக தென்னை 3 அப்படின்னு 2 ரகம் வெளிவிட்டிருக்கிறாங்க. இந்த 2 ரகமுமே நல்ல முறையில் மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இந்த இதில் என்ன நம்ம கவனத்தில் கொள்ளணும்னா, இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து அதிகமான பராமரிப்பு தேவை. நெட்டை ரகங்கள் மாதிரி நம்ம நட்டுட்டு கொஞ்சம் மறந்து இருக்க முடியாது. டவுனில் வீடு வச்சுட்டு வீட்டில் போய் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு வரலான்ற மாதிரி இருக்க முடியாது. இந்த வீரிய ஒட்டு ரகங்களை நாம் வந்து நல்ல கவனமுடன் தேவையான அளவு உரகங்கள் கொடுத்து தேவையான அளவு பூச்சி நோய் நிர்வாகம் பண்ணி வீரிய ஒட்டு ரகங்களை நாம் வந்து காப்பாற்றணும். அப்படின்னா தான் நமக்கு அதிலிருந்து நல்ல மகசூல் கிடைக்கும். ஆகக்கூடி நம்ம தென்னந்தோப்புகளில் எப்படி போடணும்னா 50% நெட்டை ரகங்களும் 25% வீரிய ஒட்டு ரகங்களும் 25% குட்டை ரகங்களும் போட்டு காம்பினேஷனில் போடும்போது நமக்கு மகசூல் வந்து ஒரு ஒரு நோக்கத்துக்கு கிடைக்கிறதுனால நமக்கு வருமானம் குறைவில்லாமல் தடைபடாமல் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நாம் வந்து தோப்புகள் அமைக்கும்போது நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள தோப்புகள் எல்லா தோப்புகளுமே இரிகேட்டட், அதாவது பாசன வசதி உள்ள தோப்புகளாகத்தான் இருக்குது. இந்த தோப்புகளுக்கு உள்ள ஒரு நிழல் விழுகுது. இந்த நிழல் உள்ள இடத்துல என்ன பண்ண முடியும், எதையுமே நம்மளால் ஊடுபயிராக பண்ண முடியலேன்ட்டு நம்ம விவசாயிகள் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களால் ஊடுபயிர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தென்னந்தோப்புகள் 10 வருடத்திற்கு மேல் ஆயிருந்ததென்றால் தென்னந்தோப்புகளினுடைய இடைவெளி 23 அடிக்கு குறையாமல் இருக்க வேண்டும். 23 சொல்கிறோம், 25 சொல்கிறோம், 27 அடி வரைக்கும் இடைவெளி கொடுத்து நடுறாங்க. 23 அடிக்கு குறைவில்லாமல் இருக்கும் பட்சத்தில், 10 வருட தென்னந்தோப்புகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய இரிகேஷன் வாட்டர், அதாவது பாசனத்துக்கு உண்டான நீர் நல்ல தண்ணீராக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கோக்கோ சாகுபடி பண்ணலாம். இந்த தென்னந்தோப்புகளில் கிடைக்கக்கூடிய 30-35% நிழல் உள்ள கிடைக்குது. இந்த நிழலில் தாங்கி வளரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பயிர் வந்து கோக்கோ. இந்த கோக்கோ வந்து தமிழ்நாட்டில் நல்ல முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கிளைமேட், அதாவது நம்மளுடைய தட்பவெப்பம், சீதோஷ்ண நிலை, நம்மளுடைய மண்கண்டம், நம்மளுடைய தண்ணி வகை, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தென்னந்தோப்புகளில் கோக்கோ வந்து மிகச்சிறந்த ஊடுபயிராக நாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய தோப்புகளில் நாம் வந்து இந்த கோக்கோவை சாகுபடி பண்ணலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது வந்து கொப்பரைக்கு பயன்படுத்தலாம், அதிக அளவில் இளநீக்கு பயன்படுத்தலாம், மேலும் வந்து கோயிலுக்கோ இல்லை சட்னிக்காயாவோ பயன்படுத்தலாம். இது தவிர பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு தென்னந்தோப்புகளில் அதிக அளவில் இப்போ தோப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளுடைய பயன்பாடும் அதிக அளவில் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இந்த தென்னை மரத்தை முழுவதுமாக பயன்படுத்த முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வச்சுருக்காங்க. அவங்க அதிக அளவில் இந்த தென்னை சாகுபடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவித்து வர்றாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தென்னை பாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர், இந்த தென்னை பதநீரை பயன்படுத்தி வெல்லம், வெள்ளப்பாகு, தேன், கற்கண்டு போன்ற பல்வேறு மதிப்பு கூட்ட பொருட்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ வந்து பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் தென்னை மரங்கள்லேருந்து பதநீர் இறக்குவது, பதநீரை காய்ச்சி வெல்லம், வெள்ளப்பாகு போன்ற மதிப்பு கூட்ட பொருட்களை தயாரிப்பது போன்ற செயல்பாடுகளில் வெகுவாக முன்னேறியுள்ளார்கள். அந்த மாதிரி பாலையிலிருந்து பதநீர் எடுத்து அந்த பதநீரிலிருந்து பல பொருட்கள் தயாரிப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம தென்னந்தோப்புகள் வந்து கூடுதலாக ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா தென்னை நார் கழிவு, தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய உரங்கள், இந்த மாதிரி பல பொருட்களை நாம் வந்து பண்ண முடியும். முக்கியமாக நான் சொன்னேன் அந்த துருவல், துருவலை காய வச்சு அதையும் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அப்புறம் பதநீர் எடுக்கிறாங்க. அதனால் ஏற்றுமதிக்கு நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆகக்கூடி நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு உலக அளவுலேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, இந்தியாவில் முக்கியமாக தென் மாநிலங்களில், தமிழ்நாட்டில் நமக்கு தென்னை சாகுபடிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ரேட்டும் நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம புதிய தோப்புகள் போடும்போது நான் ஏற்கனவே கூறிய முறைப்படி இந்த மாதிரி ஒரு கருத்துக்களையெல்லாம் நாம் வந்து கருத்தில் கொண்டு, அதாவது 50% நெட்டை கன்றுகளும், 25% வீரிய ஒட்டு கன்றுகளும், 25% குட்டை கன்று இளநீ கன்றுகளும் போட்டு நாம் வந்து சாகுபடி பண்ணணும்னா நமக்கு நல்ல முறையில் மகசூல் கிடைக்கும். முக்கியமாக இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கும் போது உயர் விளைச்சல் ரகங்களையே வாங்கி சாகுபடி செய்யுங்கள். அந்த உயர் விளைச்சல் ரகங்கள் தரமான தென்னங்கன்றுகள் அரசு பண்ணைகளில், முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேப்பங்குளம், ஆழியார் நகர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய தென்னை நர்சரியில், தென்னை ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைக்கிறது. அந்த கன்றுகளை வாங்கி நீங்கள் வந்து சரியான இடைவெளி கொடுத்து, சரியான முறையில் குழி எடுத்து, நீங்கள் நட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா தென்னை வந்து எப்போவுமே பிள்ளை. தென்னையை யாரும் மரம்னு சொல்கிறதில்ல, தென்னையை வந்து கண்ணுன்னு கூட சொல்கிறதில்ல. வேப்பங்குளத்தில் வந்து பிள்ளை இருக்கான்னு சொல்லி வந்து கேட்பாங்க, தென்னம் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து நமக்கு எப்போவுமே கைவிடாது. தென்னம்பிள்ளை நமக்கு என்றென்றுக்கும் ஒரு கற்பக விருட்சமாக நமக்கு நல்ல மகசூல் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த வகையில் எல்லாரும் இந்த தென்னை சாகுபடியை நல்ல முறையில் பண்ணி நல்ல அதிகமான லாபமும் பலனும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இது வரைக்கும் உலக அளவுலையும் சரி தமிழ்நாட்டு அளவுலையும் சரி தென்னை சாகுபடி எப்படி இருக்கு, எந்த முறையில் தென்னை சாகுபடியை மேற்கொண்டா விவசாயிகளுக்கு அது பயன் தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வாசனை பயிர்கள் மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் பி. பரமகுரு அவங்க சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422 243 1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.